الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يعض الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا صدق الله العظيم. قال ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان الله يقول يوم القيامه اين المتحابون بجلالي اليوم اظلهم في ظلي يوم لا ظل الا ظلي رواه مسلم وكما قال صلى الله عليه وسلم وقال انيتم ايها ولنا يا ناهي الله حق سبحانه وتعالى وكيوريته والحمد لله சலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்நல்லாரின் குடும்பத்தவர்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் துயர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இறுதி நாள் பரியந்தம் அந்நல்லாரின் அழகான அடிச்சுவடிகளை யார் யாரெல்லாம் அழகான முறையில பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாம். இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமாம் புனித மஸ்ஜிதி நிலை எடுக்காமுடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே வாழ்பவர்களே, உலகில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களுடைய அனைத்து செயற்பாடுகளையும் அணு அணுவாக அவதானித்து அவைகளை அவனுடைய தெளிவான ஏற்றிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறான் என்ற இறையச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுவாரோ, அவன் அலையப்பட்ட விடயங்களை இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும் அவனா விளக்கப்பட்ட விடயங்களை விட்டு முட்டு முழுதாக தவிர நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இறை அருளால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் அவருடைய படைப்பினங்களிலே மிகவும் சிரேஷ்டமான புனிதமான படைப்பினமாக படைத்து வைத்திருக்கிறார். சிரேஷ்டமாக படைக்கப்பட்ட நாம் எப்பொழுதும் சிரேஷ்டமானவர்களாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா பல விதத்திலும் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். அவருடைய வழிகாட்டலில் மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களாக எங்களுடைய எல்லா விதமான விடயங்களையும் உணர்வு பூர்வமான அதே போன்று செயற்பாட்டு ரீதியான அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படி என்றால் மனிதனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அவன் எப்படியான செயற்பாடுகளை செய்யக்கூடியவன், இவற்றையெல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு அவைகளில் எது நல்லது எது கெட்டது என்பதையும் சொல்லி இருக்கிறான். அதே விட ஒருபடி மேலாக அல்லாஹ் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி இருக்கிறான். அப்படி என்றால் நபி அவர்கள் உலகப்படுத்துகின்றார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தா, மனிதர்கள் ஒவ்வொருவரும் அடிக்கடி அடிக்கடி தவறு செய்யக்கூடியவர்கள். நாம் அனைவரும் அறிந்த ஒரு ஹதீஸ், இப்படி படைக்கப்பட்ட மனிதனை அல்லாஹு தஆலா நான் திருந்த வேண்டும் என்ற உணர்வுடனும் படைத்து வைத்திருக்கிறார். எந்த மனிதனிடம் நீங்கள் கேட்டாலும், எவ்வளவு மோசமான ஒருவரிடத்திலே போய் கேட்டாலும் அவனிடத்திலே ஒரு ஆசை இருக்கும், நான் என்றோ ஒரு நாள் திருந்தி மனிதனாக மாறுவேன். இவற்றையும் அல்லாஹ் இயற்கையாகவே படைத்து வைத்து அவன் திருந்துவதற்குண்டான அனைத்து அவகாசங்களையும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான்.
மாதங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான், சில நாட்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். ஏன் இவன் இந்த தினத்தில் இருந்தாவது, இந்த மாதத்தில் இருந்தாவது அவன் திருந்த வேண்டும் என்ற நோக்கத்தில். ஆனாலும் அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, உலகத்திலே மனிதனை திருந்த விடாமல் மிக முக்கியமாக இரண்டு விடயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தலையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. பல விடயங்கள் இருக்கின்றன, என்றாலும் முக்கியமாக இரண்டு விடயங்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவனை திருந்த விடாமல் தலையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. அது முதலாவது என்ன? அந்த மனிதன் வாழுகின்ற சூழல், என்வாயன்மெண்ட். மற்றது அவன் சேர்ந்து பழகக்கூடிய நண்பர். இந்த ரெண்டும் இருக்கின்றன சகோதரர்களே, ஒரு மனிதனை மனிதனாகவும் மாற்றும், அதே போன்று அதே அந்த மனிதனை மடியனாகவும் மாற்றும். எனவேதான் இஸ்லாம் பல இடங்களில், ஒரு இடங்கள் அல்ல பல இடங்களில், இந்த சூழலை பற்றியும் தோழமையை பற்றியும் அடிக்கடி இஸ்லாம் வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார். நபி அவர்கள் சூழலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னார். நபி அவர்கள் ஏன் மக்காவை விட்டும் இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் என்ற முடிவிலே இருந்தார்கள்? நாம் மேலோட்டமாக படித்து வைத்திருக்கின்ற ஒரு காரணம் தான் காபிர்களுடைய ஒரு தொல்லை. அது ஒரு புறம் இருக்க, நபி அவர்கள் யதார்த்தமாக சிந்தித்த விடயம் என்ன தெரியுமா? மக்காவிலே புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த அந்த சஹாபாக்கள் ஒன்றுமே தெரியாதவர்கள், பாவத்திலே மூழ்கி கிடந்தவர்கள். இந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற இந்த சஹாபாக்களை அந்த மக்காவுடைய சூழலில் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பது அவர்களுடைய இஸ்லாத்துக்கு அச்சுறுத்தலாக இருந்து கொண்டே இருந்தது. இதனை நபி அவர்கள் அடிக்கடி யோசித்தார்கள். அதனாலதான் நபி அவர்கள் சஹாபாக்களை வேறு எங்காவது கூட்டி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே இடைக்கிடையே சில சஹாபாக்களை நபி அவர்கள் ஹபஷா போன்ற நாடுகளுக்கு அடிக்கடி அனுப்பி இருந்தார்களே, அங்கே போய் அங்குள்ள சூழ்நிலையை பார்த்து விட்டு வாருங்கள். எனக்கும் என்னுடைய சகாபாக்களுக்கும் அங்கே போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா என்பதனை பார்த்து விட்டு வருமா? நபி அவர்கள் அடிக்கடி சகாபாக்களை அனுப்பி கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு ஊருக்கு, ஒவ்வொரு நாட்டுக்கு. எனவே சூழல் என்பது மிக முக்கியம். இன்று கூட நாம் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் அழகாக எங்களுடைய வீட்டுக்குள்ளால் நல்ல பண்பாடுகளுடன் வளர்த்தெடுக்கின்றோம். எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மோசமான எதையும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் நல்ல சூழலிலே பெற்றோருடன் வளர்ந்த அந்த பிள்ளை எப்பொழுது பள்ளிக்கூடம் அல்லது ஒரு விளையாடக்கூடிய இடம் அல்லது ஒரு பாடசாலை அல்லது ஏதோ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு எப்ப போக ஆரம்பிக்குமோ அன்றிலிருந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்? பாருங்களேன், எங்களுடைய பிள்ளை இதுவரை காலமாக பேசாத மோசமான வார்த்தைகள் எல்லாம் பழகி கொண்டு வந்திருக்கு. என்ன நடந்தது என்னுடைய பிள்ளை? ஒன்றும் நடக்கவில்லை சகோதரர்களே. நாம் எங்களுடைய சூழலிலே காத்திரமாக அவதானமாக வளர்த்தோம் தான் என்றாலும் பிள்ளை போய்விட்டு வரக்கூடிய சூழல் இருக்கின்றதே, அது பிள்ளைக்கு ஒத்து வராத சூழலாக இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுதும் நாம் எங்களுடைய சூழலை பற்றியும் சிந்திக்க வேண்டும், அதே போன்று எங்களுடைய குழந்தைகளுடைய சூழலை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனால் தான் இஸ்லாம் கூட தொழுவதற்காக வேண்டி வீடுகளிலே தொழலாம் தான். ஏன் ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளிக்கு வருமாறு அவான் கூறி அழைக்கப்படுகின்றது சொன்னால், நீ ஒழுங்காக அந்த இபாதத்தை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் உனக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் வேண்டும். நல்ல சூழலிலே நாங்கள் எந்த ஒரு இபாதத்தையும் சந்தோஷமாக நிம்மதியாக செய்யலாம். பாருங்கள், நாங்கள் வீட்டிலே தொழக்கூடிய தொழுகைக்கும் பள்ளியிலே தொழுகின்ற பொழுது எமக்கு வருகின்ற அந்த நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் இடையிலே பெரிய வித்தியாசம். நாம் வீட்டிலே குர்ஆன் ஓதுகின்ற பொழுது வரக்கூடிய நிம்மதியும், பள்ளிக்குள்ளால் இருந்து நல்ல சூழலிலே நாங்கள் ஓதுகின்ற பொழுது எமக்கு வரக்கூடிய மன நிம்மதியும் எவ்வளவு வித்தியாசம். அதனை விடுகிறேன். நாம் எல்லோரும் இப்பொழுது பள்ளிக்கு வந்திருக்கிறோம். எமக்கு வீட்டிலே சின்ன ஒரு வெளிச்சம், சின்ன ஒரு சப்தம் இருந்தாலே தூங்க முடியாது, எரிச்சல் வருகின்றது. ஆனால் நாம் பள்ளிக்கு வருகின்ற பொழுது சிலருக்கு ஒளிபெருக்கியிலே பயன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இவ்வளவு வெளிச்சமாக இருக்கின்ற சூழ்நிலையிலும் தூக்கம் வருகின்றது. என்ன நடைபெறுகின்றது பாருங்கள், சூழலே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஆகவே ஒரு மனிதனுக்கு சூழல் என்பது மிக முக்கியம். அவனுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றுவதும் அவனுடைய சூழல் தான். அவனுடைய வாழ்க்கையை அர்த்தமற்றதாக மாற்றக்கூடியதும் அவன் வாழக்கூடிய சூழ்நிலை. ஆகவே சூழல் என்பது மிக 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 முக்கியமானது. அதை விடவும் மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பங்களிப்பு செய்யக்கூடியதுதான் அவனுடைய நண்பர்கள். எந்த ஒரு நல்ல சூழலும் நண்பர்கள் மோசமாக இருந்தால் அந்த நல்ல சூழலும் கெட்டுவிடும். உதாரணமாக பள்ளி வாசலை எடுத்துக் கொள்ளுங்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சில பள்ளி வாசல்களை போய் பார்த்தோம் என்று சொன்னால் பின்னால் உள்ள பகுதியிலே உட்கார்ந்து குத்துபாவே கேட்க முடியாது. ஏன், ஒவ்வொரு இடங்களிலும் ஆங்காங்கே வாலிபர் கூட்டம் உட்கார்ந்து இங்கே பயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், கதைத்துக் கொண்டிருப்பார். சில பள்ளி வாசல்களிலே கையடக்க தொலைபேசிகளை வைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டும் இருப்பார். பாருங்கள், நல்ல ஒரு சூழல் மோசமான நண்பர்களினால் அந்த சூழலும் மாசடைகிறது. ஆகவே நண்பர்கள் இருக்கின்றார்களே, இவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் சூழலை விடவும் முக்கியமானவர்கள், சூழலை விடவும் முக்கியமானவர்கள். இதனால் தான் அல்லாஹு தஆலா கூட பாருங்கள் சகோதரர்களே, அல் குர்ஆனிலே, அல் குர்ஆன் இறக்கப்பட்ட குகைதான் ஹிரா குகை. ஆனால் அந்த ஹிரா குகையுடைய பேரிலே எந்த ஒரு சூறாவையும் அல்லாஹ் இறக்கவில்லை. ஆனால் எங்கோ உள்ள ஜோர்தான் நாட்டில் உள்ள ஒரு குகையுடைய பேரிலே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைத்து அந்த சூறாவை நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளிலே ஓதுமாறும் இஸ்லாம் எமக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த குகைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு, ஏன் அவ்வளவு சிறப்பு, அந்த குகைக்கு ஏன் அந்த சிறப்பு வந்தது சொன்னால், அந்த குகையிலே நல்லதொரு நண்பர் கூட்டம் போய் நுழைந்ததுதான். அந்த குகைக்கு அவ்வளவு சிறப்பு அந்த நண்பர்களை சிறப்பிப்பதற்காகவே. நாளை கியாமத்துடைய நாளையிலே கூட பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான் மஹ்ஷருடைய மைதானத்திலே, உலகத்திலே அநியாயங்களையும் நட்டூழியங்களையும் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய முடிவை பார்த்து பார்த்து தங்களுடைய கைகளை கடித்துக் கொள்வார்கள். கைகளை கடித்து கடித்து தான் அப்படி அநியாயக்காரர்களாக மாறுவதற்கு காரணமாக இருந்த இரண்டு விடயங்களை சொல்வார்கள். சொல்லி காட்டுங்க. முதலாவது என்ன தெரியுமா, முதலாவது என்ன, நபி காட்டிய வழிமுறையை நான் எடுக்காத ஒன்று. இரண்டாவது என்ன காரணம் தெரியுமா, நான் சொல்லவில்லையே, நோம்பு பிடிக்கவில்லையே, ஒழுங்காக குர்ஆன் ஓதவில்லையே. அதனை சொல்ல மாட்டான். எதனை சொல்லுவான் தெரியுமா, யா லைதனி தப் யா வைலத லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஃபலீலா. என்னத்தை சொல்வாங்க, இரண்டாவது காரணம் அவன் சொல்லுவான், நான் இன்னாரை நல்ல ஒரு நண்பனாக எடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நான் அப்படி எடுக்கவில்லையே, நான் மோசமான நண்பர்களோடு அல்லவா உலகத்திலே வாழ்ந்தேன், அவர்களாலவான் நான் இப்படியான இந்த அநியாயக்காரராக ஒரு பாவியாக மாறுவதற்கு காரணம் என்ற கருத்திலே அந்த பாவி சொல்லுவார். இந்த ரெண்டையும் தான் சொல்லுவார். இது அல்ல எனக்கு சொல்லி காட்டுகிறார். நண்பர்கள் மிக முக்கியமான பாருங்கள், உலகத்திலே நன்றாக முன்னேறி இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அணுகி கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி இந்த அங்கத்துக்கு வந்தீர்கள் சொன்னால், அதிகமானவர்கள் சொல்வார்கள், என்னுடைய நண்பன் தான் நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம். இதே போன்று ஒரு குடிகாரன் அல்லது போதை வந்து அருந்தக்கூடிய குடிகாரன் அல்லது சிகரெட் குடிக்கக்கூடிய ஒருவனை கூட நீங்கள் அணுகி கேட்டு பாருங்கள், அல்லது ஒரு கள்ளனை அணுகி கேட்டு பாருங்கள், அல்லது வட்டி எடுக்கக்கூடிய ஒரு வட்டிக்காரனை நீங்கள் அணுகி கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி இந்த பாவத்துக்கு பழகினீர்கள் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள், என்னுடைய நண்பர்களாலதான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் சொல்வார்களா இல்லையா? நிச்சயம் சொல்லுவார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய தலை எழுத்துவை மாற்றுவது அவன் சேரக்கூடிய நண்பர்கள் என்றால் அது மிகையாக. ஆகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நண்பர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள். சுவர்க்கத்திலே இருக்கிறார்கள், அவர்களை வழிகெடுப்பதற்கு ஷைத்தான் இப்படி உபயோகித்த நுட்பம் என்ன தெரியுமா? எடுத்த எடுப்பிலே போய் சொல்லவில்லை, நீங்கள் இந்த மரத்திலே வரக்கூடிய கனியை சாப்பிடுங்கள், நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று எடுத்த எடுப்பிலே சொல்லவில்லை சகோதரர்களே. அந்த இபிலீஸ் மாணவர்களுக்கு பாடம் நடாத்திய அந்த இபிலீஸ் இவன் கூட பாவித்த யுக்தி என்ன தெரியுமா? அவர்கள் இருவரையும் கெடுப்பதற்கு கூட்டாளித்தனம் வைத்துக் கொண்டார். முதலாவது போய் பல்ல காட்டி கொண்டு வந்தார். அப்படி பல தடவைகள் போய் இருவருக்கிடையிலேயும் ஒரு விதமான ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கினதற்கு பின்னால் தான் அந்த இபிலீஸ் போய் ஆதம் ஹவ்வா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவரையும் வழிகெடுக்க செய்தார். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து இவர் நல்ல ஒரு மனிதரா அல்லது கெட்ட மனிதரா, குறிப்பாக எமக்கு ஒரு திருமண பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது நாங்கள் நல்ல மணமகன் அல்லது மணமகள் தேடுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி முடிவெடுப்பது? நபி அவர்கள் சொன்னார்கள், நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய வளமை என்ன? ஒருவருடைய வாப்பாவும் தந்தையும் தாயும் நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர் என்றால் நாங்கள் முடிவு சொல்வோம், இவர் நல்லவர். அல்லது நல்ல ஒரு தொழில் புரிகிறார், நல்ல ஒரு வியாபாரம் செய்கிறார், ஆகவே இவர் நல்லவர். ஆனால் இஸ்லாத்துடைய தீர்ப்பு அதுவல்ல, நபிகளாரின் தீர்ப்பு அப்படி அல்ல. பெற்றோரை வைத்து பிள்ளைகளே முடிவு செய்ய முடியாது. இன்று கூட நடைமுறையிலே நாங்கள் பார்க்கிறோம், சில அல்லாஹ் அந்த நல்லவர்களுக்கு வரக்கச் செய்ய வேண்டும், அல்லாஹ் அவர்களை கபூல் செய்ய வேண்டும், அவர்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து சமூகத்துக்கு வழிகாட்டிவிட்டு போயிருப்பார்கள். அப்படியான எத்தனையோ பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இன்று பெற்றோர்களுக்கு பாதையிலே தடை காட்ட முடியாத கேவலமான வேலைகளை செய்து பெற்றோர்களுடைய மானங்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? வாப்பா பள்ளி நிர்வாக தலைவர், மகன் செய்த வேலையால வாப்பக்கு 5 நேரம் பள்ளி கூட வரையலாம். பார்க்கிறோம் இல்லையா? ஏ எல்லாரும் கேட்பாங்க, தலைவர் மகன் அண்ணன் சொல்லுவாங்களா இல்லையா? ஆகவே இது நியாயமான தீர்ப்பு அல்ல. நபியுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு மனிதனை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா? ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுஹாலிலு, நீங்கள் பார்க்க வேண்டும் எதனை தெரியுமா? நீங்கள் பார்க்கின்ற மனிதன் அவர் யாருடன் சேர்ந்து பழகுகின்றார், அவருடைய நண்பர்கள் யார், இதனைத்தான் பார்க்க, அதனை பார்த்துத்தான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். கூட்டாளிமான வைத்துத்தான் ஒருவருடைய கேரக்டர் நடத்தைகளை முடிவு செய்யும். மாத்தமாக நாங்கள் கருதுவதை போல பெற்றோரை வைத்து முடிவு செய்ய முடியாது. அப்படி என்றால் நூஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, மிக முக்கியமான நபி. அவருடைய மகன் முஸ்லிமா? நூஹ் நபியுடைய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவரா? இல்லை, நரகவாதியாக மரணித்தார். அதே போன்று சஹாபாக்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அபு ஜஹல் இஸ்லாத்தின் பயங்கர விரோதி, வாப்பா தந்தை. அதே நேரம் அந்த அபு ஜஹலுடைய மகன் ஹஜரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. ஆகவே அன்புக்குரியவர்களே, பெற்றோரை வைத்து பிள்ளைகளை முடிவு செய்ய முடியாது. இது நபியுடைய தீர்ப்பு, இஸ்லாத்தின் தீர்ப்பு. ஆகவே யாரை வைத்து முடிவு செய்ய வேண்டும்? நண்பர்களை வைத்துத்தான் ஒவ்வொருவருடைய நல்லது கெட்டது முடிவு செய்யப்படுகின்றது. சொன்னால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நண்பர்கள் என்பவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். இதனால் தான் நபி அவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் கூட நண்பர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பாருங்கள், நபி அவர்கள் சுமாராக ஏகோபித்த கருத்தின் பிரகாரம் 11 பெண்களை மணமுடித்தார்கள். அதிலே ஒரே ஒரு மனைவிதான் கன்னிப்பெண், அதுதான் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது யாருடைய மகள்? நபியுடைய குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், எத்தனை பெண்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் நபி அவர்கள் தேர்ந்தெடுத்தது தன்னுடைய நண்பனின் மகளை தான். அந்த நண்பனும் லேசான நண்பன் அல்ல, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படியான மனிதன் தெரியுமா? நபி அவர்களுக்கு அல்லாஹ் சும்மா ஒருவரை நண்பனாக ஆக்கி கொடுக்கவில்லை. பாருங்கள், அல்லாஹ் கூட நபியுடைய வாழ்க்கைக்கு எப்படியான நண்பனை சேர்த்து வைத்தான் தெரியுமா? ஒரு தடவை சில சஹாபாக்கள் அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்து கேட்கிறார்கள், நண்பரே, ஏனென்றால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபி அவர்கள் அடிக்கடி அடிக்கடி கௌரவமாக பேசுவார்கள். இது சஹாபாக்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம், மனசுலண்டா அப்படித்தானே. அந்த சஹாபாக்கள் ஏன் நபி அவர்கள் இவரை இப்படி பேசுகின்றார் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் போய் கேட்கிறார்கள், நண்பரே, நீங்கள் ஜாஹிலியா காலத்திலாவது மதுபானம் குடித்திருக்கிறீர்களா? ஏன், பொதுவாக ஜாஹிலியா காலத்திலே எல்லோரும் மதுபானம் அடைந்தவர்கள் தான், அதாவது 99 வீதமானவர். இப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி பதில் கொடுத்தார்கள் தெரியுமா? பாருங்கள் சகோதரர்களே, நபியுடைய நண்பனை பாருங்கள், அல்லாஹ் நபிக்கு கொடுத்த நண்பனை பாருங்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் எப்படி மதுபானத்தை இஸ்லாம் ஹராமாக்கியதோ அதனை நான் ஜாஹிலியா காலத்திலே என் மீது நானே ஹராமாக்கி இருந்தேன். எப்படி ஒரு நண்பன் நபியுடைய நண்பன்! அல்லாஹ் நபிக்கு கொடுத்த நண்பனை பாருங்க. இந்த நண்பனுடைய மகளைத்தான் நபி அவர்கள் கன்னிப்பெண்ணாக தனது வாழ்க்கையின் துணைவியாக எடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு எதிரச் செல்ல இருக்கின்றார்கள். நம்முடைய குடும்பத்திலே மறு அலையொலியாக போன்ற உற்ற உறவினர்கள் இருந்த பொழுதிலும் நபி அவர்கள் தனக்கு துணைக்கு யாரை எடுத்து சென்றார்கள், கூட்டி சென்றார்கள்? தன்னுடைய நண்பனைத்தான் கூட்டி சென்றார்கள். மதீனாவுக்கு போய் சேர்கின்றார்கள். சேர்ந்தவுடன் நபி அவர்கள் மதீனாவிலே மேற்கொண்ட முதலாவது சோசியல் சேவை, சமூக சேவை என்ன தெரியுமா? பள்ளி கட்டவில்லை, எல்லோரையும் அழைத்து கலிமா சொல்லிக் கொடுக்கவில்லை. நபி அவர்கள் மதீனாவை சேர்ந்ததும் முதலாவது செய்த வேலை என்ன தெரியுமா? வரலாறு படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும், மக்காவில் இருந்து சென்ற சஹாபாக்களையும் மதீனாவிலே நபிக்கு உதவியாக இருந்த சஹாபாக்களையும் அழைத்து ஒருவரை ஒருவரோடு நண்பராக்கி விட்டார்கள். இதுதான் முதலாவது நபி அவர்கள் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால் செய்தவே. என்ன செய்தார்கள்? ரெண்டு கைதான ஒவ்வொருவராய் எடுத்து ரெண்டு பேரையும் கூட்டாளியாக்கி விட்டார்கள். நீங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கவே நபிக்கு தெரியும், விதையை முளைக்க போடுவதற்கு முன்னால் நிலத்தை பண்படுத்த வேண்டும். நண்பர்களை ஒழுங்காக மாற்றினால் சூழல் தானாக மாறிவிடும். சூழல் தானாக மாறுகிறது. இது நம்பிக்கை தெரியும். இதுதான் நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்றது முதலாவது செய்து வேறு இதுதான். ஆகவே நண்பர்கள் என்பவர்கள் மிக முக்கியமான இதனால்தான் அல்லாஹும் தாலா கூட பாருங்க நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள் இந்த நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹும் தாலா சுவர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் மனிதருடைய மைதானத்திலே சுவர்க்கத்துக்கு இன்னும் போவல் அதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியத்தை பாருங்கள் அருமையானவர்களே. முஸ்லிம் சரீஃபிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் நல்ல நண்பர்களுக்கு எவ்வளவு கௌரவம் என்பதனை பாருங்கள். அல்லாஹ் தஆலா மனிதருடைய மைதானத்திலே ஒரு அறிவித்தல் கொடுப்பார். என்ன அறிவித்தல்? அய்னல் முதஹாபூன பிஜலாலி, எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் நேசம் வைத்துக் கொண்ட கூட்டாளிமார்கள் நண்பர்கள் எங்கே? சுபஹானல்லாஹ், எப்படி இருக்கும்? சாதாரணமாக இந்த பள்ளிக்குள்ளால் எங்கள் யாராவது ஒருவருடைய பெயரை கூறி இப்பொழுது நாட்டு ஜனாதிபதி வந்து அவர் எங்கே என்று கேட்டால் அந்த நபருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஜனாதிபதி ஏன பெயரை சொல்லி பேசுகிறார் கேட்க எவ்வளவு சந்தோஷம் பெரும். இது யார் பேசுவது? அல்லாஹ் அழைப்பார். மனுஷனுடைய மைதானத்திலே நல்ல நண்பர்கள் எங்கே அழைத்து விட்டு சொல்லுவார். இன்றைய தினம் என்னுடைய அரசுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத இந்த தினத்திலே அந்த நல்ல நண்பர்களுக்கு நான் நிழல் கொடுக்க போகிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அழைப்பை ஏற்று அல்லாஹ்விடத்திலே சென்று அந்த நிழலை பெறக்கூடிய கூட்டத்திலே ஆக்கி வைப்பானா? பாருங்கள் அருமையான சுவர்க்கம் இன்னும் போகல, போறதுக்கு முந்தி அல்லாஹ் எவ்வளவு தூரம் யாருக்கு நல்ல கூட்டாளிமா. இது ஒன்று. இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தஆலா நாளை மாஷருடைய மைதானத்திலே ஒரு மேடையை ஏற்பாடு செய்வானாம், ஒரு ஸ்டேஜ் வேதிக்காவாக. அதனுடைய அழகு எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள் அதனுடைய அழகை பார்த்து நபிமார்கள் வியந்து போவார்களாம், வியந்து போய் கேட்பார்களாம் இவ்வளவு அழகான வியப்புக்குரிய இந்த மேடை யாருக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று கேட்பார்களாம் அந்த நபிமார்கள். இப்பொழுது சொல்லப்படும் இது யாருக்கு தெரியுமா? உலகத்திலே யாரெல்லாம் நல்ல நண்பர்களாக வாழ்ந்தார்களோ அந்த நண்பர் கூட்டத்தை கௌரவப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற மேடை என்று சொல்லப்படும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மேடையிலே உட்காரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவார்கள். பாருங்க, இன்னும் சுவர்க்கத்துக்கு போகவில்லை, போறதுக்கு முன்னால் இவ்வளவு கௌரவம். ஏன் அல்லாஹ் எதனை வழங்கப்படுத்துகின்றார்? நபி அவர்கள் எதனை சொல்ல வருகின்றார்கள்? ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் நண்பர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள், மிக முக்கியமானவர்கள். சில பிள்ளைகளை பார்க்கலாம், பெற்றோர்கள் அழகான உரையிலே வளர்த்திருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளை சேருகின்ற நண்பர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் நிலைமை பயங்கரம், மிகவும் பயங்கரம். ஆகவே தான் சொல்லப்படுகின்றது எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்ற விடயத்திலே மிக முக்கியமாக இந்த சூழல், என்வயர்மெண்ட். அடுத்ததாக பிள்ளை யாருடன் சேர்கின்றது? அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சேரக்கூடிய நண்பர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அந்த பிள்ளையினால் அந்த பெற்றோருக்கு ஒரு பொழுதும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். இன்னொரு கட்டத்தை பாருங்க, அபு தாலிப் மரணப்படுக்கையிலே இருக்கிறார். நபி அவர்களுடைய கடைசி முயற்சி நடைபெறுகின்றது. இறுதியாக என்ன சொல்கிறார் நபி அவர்கள்? சிறிய தந்தையே, என்னுடைய காதிலாவது நீங்கள் கலிமாவை சொல்லிவிடுங்கள், சுவர்க்கத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். கடைசியாக அந்த அபு தாலிப் என்ன சொன்னார் சகோதரர்கள்? என்ன சொன்னார்? மகனே, உன்னுடைய மனதை திருப்திப்படுத்துவதற்காகவே எனக்கு இந்த கலிமாவை கூறலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றாலும்
பாருங்கள், அபூ தாலிப் கடைசியாக சொன்ன காரணத்தை பாருங்கள்.
கலிமாவை சொல்ல மறுப்பதற்கு அபூ தாலிபுக்கு தடையாக இருந்தவர்கள் யார் என்று பாருங்கள்.
நபிக்கு எப்படி உதவி செய்தவர்கள்,
எப்படி உதவி செய்தவர்கள்,
சிந்தனை செய்து பாருங்கள். என்ன சொன்னார் தெரியுமா, இதோ என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் குறைசி தலைவர்கள்,
இவர்கள் நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை கேவலமாக பேசிவிடுவார்கள், அதனை பயந்துதான் நான் கலிமாவை சொல்ல மறுக்கிறேன் என்று அபூ தாலிப் அவர் தன்னுடைய நண்பர்களை தான் சுற்றி காட்டினார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
சமூகத்திலே அந்தஸ்துக்குரியவர், எல்லோரும் அனுமதிக்கப்பட்டவர்
என்றாலும் பாருங்கள், சேர்ந்திருந்த அந்த குறைசி தலைவர்கள் மோசமான நண்பர்களாக இருந்ததனால் அங்கே அபூ தாலிபுக்கு கூட ஹிதாயத் கிடைக்காமல் போய்விடுகின்றது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய தோழர்களை பற்றி எவ்வளவு கவனமாகவும் அவதானமாக இருக்க வேண்டும் சொல்லணும். சிந்தனை செய்து பாருங்கள்.
அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது இன்று மனிதர்கள் பல நோக்கங்களுக்காக வேண்டி நண்பர்களை சேர்த்துக் கொள்வார்கள், நண்பர்களை ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வார்கள். ஒரு கூட்டம் இருக்கிறார்களே, நான் இவரோடு சேர்ந்தால் இவர் நல்ல பல விடயங்களை எமக்கு சொல்லி தருவார், என்னை ஒரு மனித புனிதனாக மாற்றுவார், நல்ல ஒரு மனிதனாக மாற்றுவார் என்று நல்ல நோக்கத்தோடு தோழமை பிடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இவர்களுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன கௌரவமும் கண்ணியமும் காத்திருக்கின்றது, நிச்சயம் சத்தியம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தனக்கு ஏதாவது இலாபம் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்களை பார்த்து தோழமை பிடித்துக் கொள்வார்கள்.
அவரோடு சேர்ந்தா எனக்கு நல்லாக சல்லி கிடக்கும், அவரோட அவர்கிட்ட வாகனம் எல்லாம் இருக்குது, அவருடன் எனக்கு வாகனத்திலே செல்லலாம், கொஞ்சம் கௌரவமாக இருக்கலாம் என்று இப்படியும் சிலர் என்ன செய்கிறார்கள், தோழமை கொள்கிறார்கள். இஸ்லாம் அனுமதிக்காத தோழமை.
இன்னும் சிலர் இருக்கிறார்கள், சில அரசியல்வாதிகளை அரசியல் அதிகாரிகளை சுய இலாபத்தை அடிப்படையாக கொண்டு கொடுக்க வேண்டிய லஞ்சம் எல்லாம் கொடுத்து கைக்குள்ள போட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
சிலருக்கு அது பெருமை, அவங்க அந்த லஞ்சம் கொடுக்கிற வட்டு லாப கோப்பை போத்தல் சிகரெட் அவன் இவனுக்கு கொடுத்து கூட்டாளியாக வச்சு நிக்கிறது அவருக்கு பெருமை கௌரவமானது. இல்ல சகோதரர்களே, இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கு. நபி அவர்கள் லானத் செய்தார்கள் லஞ்சம் கொடுப்பவனையும் எடுப்பவனையும்.
இந்த டிராபிக் அதுகள்ல மாத்தினாங்க, பொத்துரங்கான 200 ரூபா 500 ரூபா, இதெல்லாம் லஞ்சம், ஹராம். நாங்கள் எவ்வளவு நியாயம் கூறினாலும் ஒரு ஹராம், சுத்தமான ஹராம், உண்மை உண்மைதான், அது கசப்பாக இருக்கலாம்.
இப்படி ஒரு கூட்டம், இதுவும் இஸ்லாம் ஹராம் தடை செய்த ஒன்று.
இன்னும் ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், எதற்கு கூட்டாளி பிடிக்கிறோம் சொன்னா, நல்ல ஜொலியான ஆக்களை பார்த்துதான் நம்ம கூட்டாளி பிடிக்கிறேன். காரணம் சொல்லுவாங்க, இப்படி இல்ல அவனோட சேர்ந்தா தான் எங்க வாலிப காலத்தை கொஞ்சம் பண்ணா கழிக்கலாம், சந்தோஷமாக கழிக்கலாம், அவனோடு எமக்கு சுற்றுலாவெல்லாம் சொல்லலாம், போய் கொஞ்சம் ஜொலியா ட்ரிப்ப ட்ரிப்பாக கழிக்கேடுமா, போத்தல் போடலாம், நல்ல பாட்டுகளை போட்டு டான்ஸ் ஆடலாம், வேண்டிய ஜாதி கூத்து போடலாம், பாதையிலே வாகனத்திலே போகின்ற பொழுது அந்நிய பெண்களை எல்லாம் நகையாடலாம், கிண்டல் பண்ணலாம்.
இந்த ஏப்ரல் மாதத்திலே கூட ஒரு விடயத்தை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், என்ன நடந்தது.
இப்படி இப்படியும் ஒரு கூட்டம் மோசமானவர்களை தேடி என்ன செய்கிறார்கள், கூட்டாளித்தனம் பிடித்துக் கொள்கிறார். இவ்வளவு ஆகவும் பயங்கரமானவர், ஆகவும் பயங்கரமானவர். அல்லாஹ் கேட்கிறான், நீ பண்ண பத்தி சொல்றாயே, அல்லாஹ் சொல்கிறான், அப்ப ஹஸிபதும் அன்னமா கலகுனாகும் அபதா, மனிதா நீ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, உங்களை நாம் வீணுக்கும் விளையாட்டுக்கும், அரபிலே இந்த பண் என்ற சொல்லுக்கு அபதா என்ற வாசனத்தை தான் பாவிப்பார்.
அதாவது ஒரு பர்பஸ் இல்லாத செயற்பாடு, நோக்கம் இல்லாத செயற்பாடு. ஏன் செய்யறது, சும்மா செய்யறது,
சும்மா தெரியவா, தெரியத்தானே என்ன நோக்கம் இல்லாட்டி அது வீணான செயல். இதற்குத்தான் ஆபத்தாது சொல்வார்கள். நீங்கள் மீண்டும் என்னிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்ல கேட்கிற சொல். ஆகவே இப்படியான வாலிபர்கள் நண்பர்கள் மிகவும் பயங்கரமானவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், 50-50, அறவாசி நல்லம் அறவாசி குழப்பம். ஒரு 10 பேர் இந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல 5 பேர் கொஞ்சம் நல்லம், அடுத்தவங்க கொஞ்சம் குழப்பம். இவர்களுடைய நிலைமை பத்தியும் நல்லா சொல்கிறான். இவங்க என்ன செய்வாங்க சொன்னா, இவங்க நிலைமை என்னவாகும் சொன்னால், கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் இப்பவே சொல்லி காட்டுகிறான். சூரா யாசீனுக்கு அடுத்ததாக இல்ல, சூரா அஸ்ஸாஃபாத்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த நல்ல நண்பர்கள் போய் அந்த மோசமா நடத்துகிற நண்பர்களுக்கு ஏதாவது சொன்னா, நல்ல விஷயத்தை சொன்னா, மூத்த பத்தி நரகத்தை பத்தி எல்லாம் சொல்கின்ற பொழுது இவர்கள் பரிகாசம் செய்வார்கள். என்ன இது, இன்றைக்கு நேற்றுக்கு நீ பள்ளி போ தொடங்கி கொண்டு நீ எங்களுக்கு பயம் பண்ணவாரா, இதெல்லாம் நடக்க போற காரியமா என்று இந்த ஒரு கூட்டம் கேட்கிறாங்க. நல்லத போய் சொன்னா நகைச்சுவையாடுகிறார். இவர்களை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா? அழகான வசனம் சூரா அஸ்ஸாஃபாத்ல அல்லாஹ் சொல்கிறான், فَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்கின்ற பொழுது கியாமத்துடைய நாளையிலே சுவர்க்கவாதிகள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கதைத்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்தில் நடந்த விஷயங்கள் இன்றைக்கும் நாங்க அப்படித்தான். பழைய நண்பர்கள் மிச்சம் காலத்துக்கு பின்னால் சந்தித்தோம் சொன்னால் பசியும் வழங்காது தூக்கம் வழங்காது மனுஷியான கணக்கு பேசிக் கொண்டிருப்பாங்க. அது ஒரு சந்தோஷம். பழைய விஷயங்களை சொல்லி சொல்லி அது சந்தோஷம் அல்ல, அப்படி வச்சிருக்கிறார். இதே இந்த சந்தோஷத்தை அல்ல சுவர்க்கத்திலும் வைத்திருக்கிறார். இப்படி கலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சுவர்க்கவாதி
சொல்லுவார்.
ஒரு சுவர்க்கவாதி சொல்வார், அடுத்த சுவர்க்கவாதியை பார்த்து, உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பன் இருந்தார். இது ஒரு உற்ற நண்பன். கதையன் என்று சொல்லுவது நகமும் சபையும் போன்ற நண்பர். நாங்க இப்ப சொல்லுவோம் தானே, அவ ரெண்டு பேரும் பெருநாள் வந்தன்னு சொன்னா ஒரே மாதிரி உடுப்பாங்க, அவ்வளவு பொக்க ரெண்டு பேரும். அவரை காணாட்டி இவருக்கு சாப்பாடு இறங்குற இல்லையா, சுபஹானல்லாஹ். அவருக்கு ஏதாவது நோய் வந்தா இந்த கூட்டாளிக்கு தூக்கம் போறலையா, சாப்பாடு இறங்குறலையா, மாஷா அல்லாஹ். நல்ல கூட்டாளி என்றா இப்படித்தான் நிக்கும். இதுக்குதான் அரபியில கரீ இந்த சுவர்க்கவாதி சொன்னார். இப்படி ஒரு நண்பன் எனக்கும் இருந்தான், ஆனால் நான் அவனிடத்திலே ஏதாவது நல்ல விடயங்களை சொன்னான், மூத்தை பத்தி, வாசரை பத்தி, சிராத்தை பத்தி, சுவர்க்க நரகத்தை பற்றி, கேள்வி கணக்கை பற்றி எல்லாம் அவனுக்கு அவனிடம் நான் சொல்லுகின்ற பொழுது அவன் என்னை பார்த்து என்ன சொல்லுவான் தெரியுமா? யகூலு அஇன்னக லமினல் முஸத்தகீன். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? என்ன பார்த்து, நீ அதை நம்பிட்டாயா, இதெல்லாம் நடக்க போற காரியமா? அடே வாழ்ற வயசுல வாலிப வயசுல செய்யற அட்டாசை செஞ்சுக்க, வயசாயின அப்புறம் பண்ண எடுக்கிற என்று சொல்லுவான். இதத்தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். இப்படி அந்த சுவர்க்கவாதி தன்னுடைய நண்பனை பற்றி மற்ற நண்பனுடன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சுவர்க்கவாதியை பார்த்து கேட்கப்படும், நீங்கள் எந்த சுவர்க்க அதாவது எந்த நண்பனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை பார்ப்பதற்கு விரும்புகிறீர்களா என்று
கேட்கப்படும்.
யார் சரி விரும்பம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? பல்ல வருடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னால் குற்ற நண்பனை பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இல்ல சொல்ல காட்டும் எங்களுக்கு கூட்டாளி நண்பனை பார்க்க அல்லாஹ்
சொல்கிறான்.
அந்த சூர்க்கவாதியை உயர்த்தப்படும், அவர் உயர்ந்த இடத்தில் இருந்து எட்டி பார்ப்பார். பார்ப்பார் யாரை? தன்னுடைய நண்பனை. எங்க இருப்பார்? நரகத்தின் நடுவிலே இருப்பார். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், தந்த நண்பன் இருப்பார் அங்கே நரகத்தின் நடுவிலே இருப்பார். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்பவே எங்களுக்கு முடிவு செஞ்சு கொள்ளலாம், நான் எங்கே இருக்க போகிறேன், என்னுடைய நண்பன் எங்கே இருக்க போகிறோம். இங்கென்றால் என்னுடைய கூட்டாளிக்கு நண்பனுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தா எங்களுக்கு கவலை வரும், சஞ்சலப்படுவோம், கவலைப்படுவோம். ஆனால் அருமையானவர்களே, நரகவாதிகளுக்கு அல்லாஹ் பரிதாபத்தை கூட காட்ட மாட்டான். இப்ப இந்த சுவர்க்கவாதி தன்னுடைய நண்பனை, நரகத்தில் இருக்கக்கூடிய நண்பனை பார்த்தவுடன் கவலைப்படுவாரா? ஒரு கவலையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏ, நரகவாதிக்கு அதுவும் இல்லை, நரகவாதிக்கு அதுவும் இல்லை, பரிதாபம் கூட இல்லை. என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த சுவர்க்கவாதி நரகத்தில் இருக்கக்கூடிய நண்பனை பார்த்தவுடன் என்ன சொல்லுவார் தெரியுமா?
قَالَ تَاللَّهِ إِن كِدْتَ لَتُرْدِينِ.
அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீயும் என்னை இந்த நிலைமைக்குத்தான் கொண்டு வருவதற்கு முயற்சித்தாயே, நான் உன்னை பள்ளிக்கு அழைக்கின்ற பொழுது நீ என்னை பாவத்தின் பக்கம் அழைத்தாய். இன்னும் கூட பாருங்க, இன்னும் அதிகமானவர்கள் வீட்டிலிருந்து எப்போ வந்திருப்பார்கள் ஜும்மாவுக்கு, ஆனா என்ன செய்வார்கள், பள்ளிக்குள் வராமல் ஆங்காங்கே ஸ்டேஷன் பிடிச்சு பிடிச்சு வருவாங்க. அல்லாஹ் மஜிர்னி மீனா துவாரத்தால் சிக்னலில் வச்சுக்கிறது, நிச்சயமான ஊர்ல அப்படிதான். அவளுக்கு அது தெரியும், இப்ப ஜும்மா முடிய போறது, அது சிக்னல் அல்லப்பா, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கறது. அந்த டைமுக்கு தான் வந்து கூதுறது ஜும்மாவுக்கு. அப்ப இடையில எத்தனை பேர் கூப்பிட்டிருப்பாங்க, வாங்க பள்ளிக்கு போம, நேர காலத்தோட போனா இவ்வளவு நன்மை இருக்குது, இப்படி எல்லாம் கிடைக்கும் என்று கூப்பிட்டாலும் இல்ல இல்ல சின்ன ஒரு கேஸ் ஒன்று பேசி போட்டு வாரு, அல்லது நெச்சொண்டு போகுது, லாஸ்ட் ஓவர் பார்த்துட்டு உடனே வார, ஒரு மணிக்கு தானே தொழிவிப்பாங்க, ஒன்னே காலுக்கு தானே தொழிவிப்பாங்க, நான் டைமுக்கு வந்து சேர்ந்து கொள்வேன். இப்படி சொல்றோமா இல்லையா? அதான் இவர் சொல்லி காட்டுறது, எப்படி நீயும் என்னை இந்த நரகத்துக்கு தான் இழுத்துக் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தாய், அல்லாஹ்வின் அருள் காரணமாக நான்
தப்பிவிட்டேன்.
அல்லாஹ்வுடைய அருள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நானும் இன்று ஒன்றுடன் சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பேன் என்று அந்த சுவர்க்கவாதி நரகத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய தன்னுடைய உற்ற நண்பனை பார்த்து சொல்லுவார். ஏன் இந்த நிலைமை சகோதரர்களே? நல்லதை சொல்கின்ற பொழுது அவன் கேட்கவில்லை, அதற்கு அவன் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டான், பரிகாசம் செய்தான். ஆகவே அல்லாஹ் கொடுக்க கூடிய வேதனையை பார், அல்லாஹ் இப்பவே குர்ஆன் சொல்லிவிட்டான். ஆகவே அன்புக்குரியவர்களே, எம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது, நிர்ணயிப்பது நானும் நீங்களும் சேரக்கூடிய நண்பர்கள் தான் என்பதனை யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த ஹுத்பாவிலே முழுக்க முழுக்க சொல்லப்பட்டது இதனைத்தான். சூழலும் மிக முக்கியமானதுதான், அந்த சூழல் கூட மாசடைவது நாம் சேரக்கூடிய மோசமான நண்பர்களின் சகோதரர்கள். அல்லாஹ் எமக்கு பல அவகாசங்களை தருகிறார். பாருங்கள், இந்த மாதத்தை பாருங்கள், ஷஅபானுடைய மாதம் மிக முக்கியமான மாதம். அதே போன்று மிக முக்கியமான ஒரு இரவு எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, நிஸ்ஃபு ஷஅபான் மாதத்தின் 15வது இரவு, பராஅத்துடைய இரவுன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த பெயரு வந்ததே ஏன்? நரகத்திலிருந்து அல்லாஹ் அதிகமானவர்களை விடுதலை செய்யக்கூடிய அதற்கு பின்னால் ரமலான் வருவதற்கு இருக்கின்றது. என்னதான் வந்தாலும் சகோதரர்களே, எங்களுடைய நண்பர்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒரு பராஅத் அல்ல சகோதரர்களே, பல பராஅத் இரவு வந்தாலும் எங்களால் திருந்த முடியாது, மனிதனாக மாற முடியாது. மூத்தாகின்ற பொழுது சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மூத்தாகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது சகோதரர்களே. அல்லாஹ் நம்மனை வரையும் பாதுகாத்து வரக்கூடிய இந்த பராஅத் இரவு தொடக்கம் அது மாத்திரமல்ல சகோதரர்களே, எக்கச்சக்கமான அவகாசங்கள் அல்லாஹ் எமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். மிக முக்கியமான இரவு பரா, அந்த இரவிலாவது நாங்கள் அதற்கு முன்னால் நாங்கள் முயற்சி செய்து குறைந்தபட்சம் அந்த இரவிலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஒன்றில் நல்ல நண்பர்களோடு நான் வாழ வேண்டும், ஒன்றில் அவர்களை விட்டு அல்லது அவர்களை விட்டு மோசமானவர்களாக இருந்தால் பிரிய வேண்டும், அல்லது அவர்களை திருத்தி நல்ல வழிக்கு எடுக்க முயற்சிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வே சொல்கிறான், கியாமத்துடைய நாளையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பயங்கரமான எதிரியாக வரப்போறது அல்லாஹ்
மனிதனுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அவருடைய மோசமான நண்பர்கள் என்று சொன்னார்கள்
சொல்கிறான் அல்லாஹ். ஆகவே அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஈருலகம் சிறக்க வேண்டுமாக இருந்தால்,
நான் ஆரம்பத்திலே சொன்ன மைதானத்திலே அல்லாஹ் நல்ல நண்பர்களுக்கு கொடுக்கவிருக்கின்ற அந்த மேடையிலே உட்கார வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள்,
நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நடக்க ஒவ்வொருவரும் இந்த வினாடியிலே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும்.
எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஈருலகிலும் நல்ல நண்பர்களுக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நட்பாக்கியங்களையும் பெற்ற நல்லவர்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருவானாக. நான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய யார் யாருடைய நண்பர்கள் மோசமானவர்களாக இருக்கிறார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்துடுவாயாக. அவருடைய ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு எங்களை நீ காரணகர்த்தாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்லெண்ணத்தை கொடுத்துரு. யா அல்லாஹ், உன்னுடைய கலிமாவை முடித்தவர்கள். யா அல்லாஹ், உன்னால் வழங்கப்பட்ட முஸ்லிம் முக்மீன் என்ற பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நல்ல நண்பர்களாக ஆக்கி தந்து உலகிலும் நீ நல்ல நண்பர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற அனைத்து அருட்பாக்கியங்களையும் குறைவின்றி நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக.